சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 77 அத்தியாயம். படைத்தலைவனா பகைவனா? இளம் செழியனையும் அழைத்து கொண்டு மலைத்தீவின் கடற்கரை கேளிக்கை கூட்டங்களுக்கு சென்று வேடிக்கை பார்க்க தொடங்கியதை சிறிதும் படைத்தலைவன் ரசிக்கவில்லை. அப்படி இருக்க அங்கு நடந்த நடன வகைகள், நடனமாடும் நாட்டினர் முதலியவற்றை பற்றியெல்லாம் அவள் விவரித்ததையும், அந்த முதல் ஜாமம் முதல் மூன்றாம் ஜாமம் வரை அலீமாவும் அந்த கூட்டங்களோடு கலந்து கொண்டு ஆடியதையும் அவன் எப்படி ரசிக்க முடியும்? வேறு சமயமாக இருந்திருந்தால் அலீமாவின் வனப்பிலும் பம்பரம் போல சுழன்று சுழன்று அவள் ஆடிய ஆட்டங்களிலும் மனத்தை பறிகொடுத்திருப்பான் படைத்தலைவன். ஆனால் எப்படியாவது தமிழகம் சேர நிச்சயித்து மனம் துடித்துக் கொண்டிருந்த படைத்தலைவனுக்கு அலீமா கேளிக்கைகளில் கலந்து கொண்டது விபரீதமாகவே விளங்கியது. அதை பற்றி அவன் கேட்ட கேள்விக்கு அலீமா அளித்த விடை அவன் நடவடிக்கையை விட அதிக வேதனையை மட்டுமன்றி கோபத்தையும் அளித்தது இளம் செழியனுக்கு. மீண்டும் அறக்களத்தை அடைந்ததும் அலீமாவுடன் கப்பல் தலைவன் அறைக்குள் நுழைந்த இளம் செழியன் சற்று உஷ்ணத்துடனேயே கேட்டான்,
அலீமா, நாம் இங்கு வந்தது எதற்கு
என்று. அலீமா ஆச்சரியம் ததும்பி விழித்த விழிகளை அவன் மீது திருப்பினாள். ஏன் கேட்கின்றீர்கள்? வந்த காரணம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று பதில் சொன்னாள்.
வந்த காரியத்தை நான் நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், நீ நினைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறாயா
என்று மீண்டும் ஒரு கேள்வியை தொடுத்தான் இளம் சழியன் உஷ்ணம் சிறிதும் தணியாத குரலில். வைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் நினைக்கின்றேன் என்று அலீமாவின் கடை இதழ்களில் புன்முறுவல் தெரிந்தது.
நான் அப்படி நினைக்கவில்லை.
புன்முறுவலை கண்டதால் இளம் சழியன் உள்ளத்தில் ஏறிய சூடு உதடுகளில் இருந்து உதிர்த்த சொற்களிலும் பிரதிபலித்தது. நினைக்க வேண்டாமே
அலீமா.
ஏன்?
விளையாட இது நேரமல்ல.
அப்படியா?
ஆம், கேளிக்கைக்கு இது சமயம் அல்ல.
எது சமயமோ?
எது சமயமாயிருந்திருந்தால் எனக்கு அக்கறையில்லை, ஆனால் சமயம் இதுவல்ல.
மிகவும் நல்லது.
உன் நடனத்தை கண்டுகளிக்க நான் அடுலீஸ் வரவில்லை.
ஏன், என் நடனம் நன்றாக இல்லையா?
அதை பற்றி என்னவும் புத்தியிடம் தரவில்லை.
தெரிகிறது, தெரிகிறது. புத்தி உங்களுக்கு நிதானத்தில் இல்லை என்று திட்டமாக தெரிகிறது. படுத்து உறங்குங்கள், காலையில் நிதானப்படும், போய் வாருங்கள்
என்று சொன்ன அலீமா அறையின் மூளைக்கு சென்று அதுவரை நடனத்தை முன்னிட்டு தலையில் சுற்றியிருந்த சிவப்பு பட்டு துணியை எடுத்து மஞ்சத்தில் எரிந்துவிட்டு திரும்பினாள். அப்பொழுதும் படைத்தலைவன் அறைமுகப்பில் நகராமல் நின்றிருப்பதை கவனித்து, போய் வாருங்கள் என்று சொன்னேன்
என்று சற்று அழுத்தி அது உத்தரவு என்று துணிக்கும் முறையில் கூறினாள்.
நாளைக்கு என்ன செய்ய உத்தேசம்
என்று கேட்டான் இளம் சழியன் வறண்ட குரலில். மலைத்தீவில் இன்னும் பார்க்க வேண்டிய வேடிக்கைகள் பல இருக்கின்றன
என்றால் அலீமா. அவற்றை பார்ப்பதாகவா உத்தேசம்
என்று இளம் சழியன் கேள்வியில் முரட்டுத்தனம் மண்டி கிடந்தது. ஆம்,
அருளிசுக்கு எப்பொழுது போவது?
நான் இஷ்டப்பட்ட போது.
எல்லாம் உன் இஷ்டம்தானா?
ஆம், நான் தான் கப்பல் தலைவி.
உன்னை கப்பல் தலைவியாக்கியது நான்.
ஆமாம்.
அந்த பதவியிலிருந்து நீக்கவும் என்னால் முடியும்.
தாராளமாக செய்யுங்கள், ஆனால் அந்த பணியை இன்றிரவு நிறைவேற்ற முடியாது. காலையில் பார்ப்போம். முதலில் நீங்கள் அறையை விட்டு செல்லுங்கள்.
முடியாது. நீ எப்பொழுது அடுலீஸ் போவாய்? உன் நண்பர்களைக் கொண்டு ரதத்துக்கும் புறவைகளுக்கும் எப்பொழுது ஏற்பாடு செய்வாய் என்பதை அறிந்து கொண்டுதான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன்
என்றான் இளம் சழியன். அப்படியானால் உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு தன் ஆடைகளை மாற்றிக்கொள்ள தொடங்கினாள் அலீமா. அவள் தான் இருப்பதை அசட்டை செய்து ஆடைகளை மாற்ற முற்பட்டதை கவனித்த இளம் சழியன் உதடுகள் கோபத்தால் துடித்தன. மனம் பெரிதும் சங்கடப்பட்டது. அடுத்த வினாடி அவன் கால்கள் ஏதோ பொறியால் இயக்கப்பட்டவை போல திரும்பின. வெகு வேகமாக அறையை விட்டு பறந்தான் இளம் சழியன். இளம் சழியன் அப்படி பறந்து சென்றதைக் கண்ட அலீமா பஞ்சனையில் சாய்ந்தபடி இன்பமாக நகைத்தாள். படைத்தலைவர் போரில் மன்னர் தான், ஆனால் பெண்களை கண்டால் என்ன நடக்கும்? எப்படி காற்றாக பறந்தார் பாவம் என்று நினைத்து பரிதாபப்பட்டது அன்றி, இத்தகைய ஓர் ஆண்மகனை தான் அடைய கொடுத்து வைக்கவில்லையே என்பதை நினைத்து ஆயாச பெருமூச்சு விட்டாள். யாரோ ஒரு பெண் இவரை மயக்கி இருக்கின்றாள், அதனால் தான் இப்படி விழிக்கிறார் மனிதர். அவள் என்ன அத்தனை அழகியா? என் ராணியை விடவா அழகியாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. என் அரசியை விட உலகில் அழகை யாருமே இருக்க முடியாது. அவளை மட்டும் இவர் கண்டுவிட்டால் இந்த உறுதியெல்லாம் காற்றில் பறந்துவிடும். இருங்கள் படைத்தலைவரே, தமிழகம் சென்றதும் யவனராணி எங்கிருந்தாலும் அவள் முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்துகின்றேன். அப்பொழுது பார்க்கின்றேன் உமது உறுதியை. காதல் தெய்வமான வீணசையும் வெட்கச் செய்யும் அந்த மோகன பிம்பத்துக்கு முன்பு நீ என்ன செய்கின்றீர் பார்க்கின்றேன் என்று தனக்குள் கருவியும் கொண்டாள் அலீமா. இத்தகைய நினைப்புகளால் மறுநாட்களில் படைத்தலைவனை சந்தித்த போது வேண்டும் என்றே சொற்களால் அவனை குத்தினாள்.
இரவு நேரத்தை விட காலை நேரம் அடுலிஸ் கடற்பகுதியையும் மலைத்தீவையும் மனோகரமாக அடித்திருந்தது. கடற்பகுதியின் ஓரங்களில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற மரக்கலங்களின் ஆட்டங்களும் மலைத்தீவு அடுலிஸ் இவற்றின் கரையோரங்களில் மனிதர்களின் நடமாட்ட ஆரவமும் எங்கும் எழுந்துவிட்ட உயிர் துடிப்பை வலியுறுத்தின. பல் துளக்கி, முகம் கழுவி, தலை சீவி, காலையில் புதிதாக மலர்ந்த புஷ்பம் போல மரக்கலத்தின் தளத்துக்கு வந்த அலீமா அந்த காலையின் இளவெயிலில் கடவுள் அந்த கடற்பகுதியில் ஒளிவிட சிருஷ்டித்த பொன் மலர் போல் விளங்கினாள். அவள் படைத்தலைவனை நோக்கி நடந்து சென்ற போது அசைந்த அங்க லாவண்யங்களைக் கண்ட அடிமை வர்த்தகர்கள் கூட அசந்து போய், இவள் மட்டும் நம்மிடம் அருமையாக கிடைத்திருந்தால் 10,000 பொற்காசுகளுக்கு விற்றிருக்கலாமே என்று கணக்கு போட்டார்கள். அவள் அபார எழிலையும் அவள் நடந்து வந்த ஒய்யாரத்தையும் படைத்தலைவனும் கடைக்கண்ணால் கண்டானானாலும் காணாதவனைப் போல நடித்து எதிரே இருந்த அடுலிஸ் நகரத்தை எடைபோடுபவன் போல உற்று பார்த்து கொண்டு நின்றான். அவன் கடைக்கண் சரில் இன்று தன் மீது பாய்ந்ததையும் ஒளிவிட்டதையும் பிறகு படைத்தலைவன் பார்வையை மாற்றிக்கொண்டதையும் நொடிப்பொழுதில் கவனித்த அலீமா தனக்குள் நகைத்துக் கொண்டு அவனை அணுகி, படைத்தலைவர் மிகவும் கோபத்தில் இருக்கிறார் போலிருக்கிறது என்றாள் கேலி ஊடுருவ மெல்ல நகைத்து. இளம் சொழியன் பதில் இதும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்தான். தலையை திருப்பி என்னை பாருங்கள், பாதகமில்லை என்றாள் அலீமா. மீண்டும் அதற்கும் பதிலில்லாது போகவே, ஆடையை பூராகவும் அணிந்துதான் இருக்கின்றேன் என்று மெல்ல முணுமுணுத்தாள். அதுவரை வாழவிருந்த இளம் சழியன் கோபத்தோடு திரும்பி அவளை நோக்கி, அப்படியா, மிகவும் சந்தோஷம், இவ்வளவு பெரிய மனது செய்ததற்கு நன்றி என்றான்.
ஓ, உங்களை மகிழ்விக்கத்தான் நான் எதையும் செய்கின்றேன் என்றாள் அலீமா புன்சிரிப்பு ஒன்றை இதழ்களில் ஓட்டி. இளம் சழியன் ஏதோ கேட்க வாயெடுத்து மூடிக்கொண்டான். அவன் வாயில் சரேல் என்று எழுந்துவிட இருந்த கேள்வியை நினைத்த போது அவனுக்கே வெட்கமாக இருந்தது. அத்தனை இழிநிலைக்கு தான் வந்துவிட்டதை நினைத்து தன்னையே கடிந்து கொண்டதன்றி பேச்சையும் மாற்றி கேட்டான்.
அலீமா, இன்றைக்கு என்ன செய்வதாக உத்தேசம் என்று.
அதுதான் சொன்னேனே, மலைத்தீவில் நாம் பார்க்க வேண்டிய வேடிக்கைகள் பல இருக்கின்றன என்று
என கூறினாள் அலீமா. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.